ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு மனம். இப்போ மனதினுடைய ரகசியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பெரும்பாலானவர்களுக்கு மனம் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம பேசுறது வந்து எதன் அடிப்படையில் பேசுகிறோம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ மனம் அப்படிங்கிற டாபிக் வந்து அறிவியல் சார்ந்து நம்ம பேசுறோமா, இல்ல அறிவியல் அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்து எடுத்து பேசுறோமா, இல்ல ஆங்கில எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள்ல இருந்து பேசுறோமா அப்படின்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் எதையுமே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வெளிநாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்கள், அப்புறம் விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள், அப்புறம் சில விவரம் இல்லாதவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா அது நமக்கு குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். அதனால இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து பண்டைய ரிஷிகள் சொன்ன சப்ஜெக்ட். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் அவர்கள் அடைந்த அந்த அறிவு கருவூலத்தை, அந்த அற்புதத்தை நமக்கு எப்படி காட்டி கொடுத்தாங்களோ அந்த விஷயத்தை நான் இங்க மனம் அப்படிங்கிற டாபிக்ல, அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையை மனம் அடைவதற்கான வழியை இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாடங்களை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையை நீங்க அடைகிறதுக்கான வழி நீங்க உங்க மனதை தெரிந்து கொள்வதில் தான் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க புத்திசாலியா ஆயிடுவீங்க. அப்போ நீங்க புத்திசாலியா ஆயிட்டா சில நாள் வாழ முடியாது இல்லை. ஏன்னா இங்க வந்து எப்பயுமே நம்முடைய விஷயம் எப்படின்னா ஆண்டான் அடிமை அப்படிங்கிற ஒரு காலம் வந்து எல்லா காலத்திலையும் உண்டு. அப்ப மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மக்கள் வந்து புத்திசாலிகளாக ஆயிட்டாங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட நபர்களால் வாழ முடியாது, இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது. அப்போ அவர்கள் வாழ வேண்டுமானால் மக்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கணும், குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும், முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கையிலையும் புகுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போதான் மக்கள் வந்து அதில் மாட்டிக்கிட்டு அப்படியே அதுதான் உண்மைன்ட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது மாதிரி மக்கள்களை பூரா மூடர்களாக முட்டாள்களாக மாற்றக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுப்பதுனால நம்ம இன்றைக்கு கல்வி முறைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பானை சோறுக்கு வந்து ஒரு சோறு பதம் பார்த்தா போதும் இல்லையா. இப்போ சாப்பாடு வந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு பானையிலிருந்து சாப்பாடு எடுத்து நசுக்கி பார்க்கறதுக்கு எல்லா சாப்பாடும் எடுத்து ஒவ்வொன்றா நசுக்கி பார்க்க வேண்டியதில்லை. ஒன்று மட்டும் எடுத்து நசுக்கி பார்த்தா வெந்துருச்சின்னு தெரிஞ்சு நம்ம சாப்பாடு இறக்கி வச்சிருவோம். அது மாதிரி இங்கே நம்ம புத்திசாலிகளாக வாழ்கிறோமா முட்டாள்களாக வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் நடப்புகளை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நிகழ்வுகள் வந்து இப்போ பார்க்குறோம்ல, நியூஸில் பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம், எப்படி ஜனங்கள்லாம் மூடர்களாக முட்டாள்களாக படிப்பறிவே இல்லாத ஒரு பரிதாபகரமான நிலையில் நானும் படிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னா முட்டாள்கள் மூடர்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி முட்டாள்கள் மூடர்களை உருவாக்குறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படி வச்சிருந்தா தான் சிலர் வாழ முடியும். அந்த சிலர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லிடுறேன். அவங்க யாரா இருக்க முடியும்? அரசியல்வாதிகளா இருக்க முடியும், அதிகாரிகளா இருக்க முடியும், அறிவியல் அறிஞர்களா இருக்க முடியும், வியாபார தந்திரங்கள் இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களா இருக்க முடியும், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்து மக்களை முட்டாள்களா வச்சிருந்தா மட்டும்தான் அவர்கள் வாழ முடியும். இல்லைன்னா நீங்க விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ முடியாது. அப்போ ஒரு சிலர் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த சமுதாயத்தை கையாளுகின்ற வித்தை தான் இப்போ நம்ம பார்க்கிற கல்வி முறை, நமக்கு கொடுக்கப்படுகின்ற விசேஷ சுகங்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற மீடியாக்கள், இதெல்லாம் நீங்க நல்லா வாட்ச் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து மனம் அப்படிங்கிற டாபிக்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து கதை கேட்கிற மாதிரி கேட்டு போயிடக்கூடாது. ஏன்னா மைண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையை எட்டுவதற்கான ஒரு பாதை. அப்ப இதுல நீங்க பயணம் பண்ணும்போது நீங்க என்னமோ இவர் சொல்லிட்டு இருக்காரு 10/11 அப்படியே ஸ்கிப் பண்ணி போலாம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த பாடம் வந்து பிரயோஜனப்படாது. ஏன்னா இங்க நம்ம விழிச்சுக்கணும் இல்லையா. விழிச்சாதானே நம்ம யாருன்னு தெரியும், இறைவன் யாருன்னு தெரியும், இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த உலகத்துல என்ன மாதிரி விவகாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இது எல்லாமே நாம வந்து நமக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு அதுபடி வாழ்றது வாழ்க்கை கிடையாது. ஆனா நம்ம அப்படித்தான் வாழ்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு இது மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஆளுங்க இல்லை, சொன்னாலும் இது பெருசா மக்கள் இடத்துல ரீச் ஆகாது. ஏன்னா திட்டமிட்டு இதெல்லாம் வந்து முடக்கப்படுகிறது மடக்கப்படுகிறதுன்ற நம்ம நடைமுறையில பாக்குறோம் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நல்ல விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடனே உங்களை ஏதான ஒரு வகையில தொந்தரவு பண்ணி அதை சொல்ல முடியாம தடுத்துருவாங்க. ஏன் தடுத்துருவாங்கன்னா, நீங்க நல்லதை சொல்லி மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கள் வாழ முடியாம போயிடும். அவங்கள வாழ வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட என்னென்ன இருக்கும், பணபலம் இருக்கும், பதவி பலம் இருக்கும். அப்ப அதை வச்சு அவங்க எப்படி வேணா மக்களை வந்து மடைமாற்ற முடியும். ஆனா சாதாரணமா ஒரு அறிவு பலத்தை வச்சுக்கிட்டு நாம வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம விஷயம் ரீச் ஆகாது. ஏன் ரீச் ஆகாதுன்னா, இங்க அறிவு பலத்துக்கு வந்து அதிகாரம் இல்லைல்ல. ஆனா அதிகார பலத்துக்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, அப்ப என்ன வேணா செய்யலாம். அப்ப அப்படிதான் மக்களை வந்து மடைமாற்றி அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்குறோம், ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் அப்படியே விளையாட்டுத்தனமாவே வாழ்க்கையை வாழ்ந்து, நானும் வளர்ந்துட்டேன், நானும் நூற்றாண்டுல 21st century வாழ்றேன், நான் இப்படி புத்திசாலி ஆயிட்டேன், நவீன விஷயங்களை கையாள்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டுறதுனால பலன் இல்லை. ஏன்னா பலரும் இன்னைக்கு இவ்வளவு நாகரிகம் அடைந்த உலகத்துல எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா பரிதாபகரமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லித்தரதே கிடையாது. சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதே கிடையாது. இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு வருவதற்கு விருப்பமும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அவங்கவுங்க அப்படியே அடிமையா வாழட்டும் அப்படின்ட்டு. இந்த அடிமை பெண் படத்துல, அடிமை பெண் படம் நினைக்கிறாமா, நான் எனக்கு நல்ல அடிமைகள் வாய்த்திருக்கிறார்கள் அப்படிம்பா. அது என்ன அடிமை பெண் படம் இல்லைங்க, அது யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? ஆ கரெக்ட், ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவன் படத்துல எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு காடுகள்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி கடத்தும் போது எம்ஜிஆர் மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாரு. அப்ப மற்றவர்கள்லாம் அப்படியே அடிமைத்தனமா வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப நமக்கு நல்ல அடிமைகள் கிடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவன் பேசுவான். அப்ப இது மாதிரி இப்ப இந்த மக்கள் எல்லாருமே நல்ல அடிமைகள் கிடைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு. ஏன்னா இப்ப இந்த மாதிரி அடிமைகள் கிடைச்சாதான் ஆட்சியாளர்கள் வாழ முடியும். அதுதான் ஆண்டான் அடிமை அப்படிங்கிற கான்செப்ட். இது இன்றைக்கு நேற்று இல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இப்படிதான் நடைமுறையில் இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம், அந்த நடைமுறையை மாற்றுவதற்காக நம்ம கல்வி அறிவு கொடுக்கறோம்னு சொல்றோம். கல்வி அறிவு கொடுத்தா மக்கள் மாறிடுவான், அப்படி புத்திசாலி ஆயிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கொடுத்து புத்திசாலி ஆயிட்டானா அப்படிங்கறத நீங்க நிகழ்வுல பாருங்களேன். இப்ப விஜய் வந்தப்ப எத்தனை பேர் செத்தான், அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்தப்ப எத்தனை பேர் செத்தான், சினிமா தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனா எத்தனை பேர் ஏறி விழுந்துட்டு தலைமையில ஏறி போறான், இன்னொருத்த தலைமையில இன்னொருத்த ஏறி போறான். இது காலகாலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்படி மனிதன் வந்து இவ்வளவு மோசமா ஒரு மிருகத்தை விட கீழ்நிலையில வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை வந்து அறிவு சார்ந்த வாழ்க்கை என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஏன்னா இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில அந்த மனிதன்கிற அந்த மதிப்பே இல்லாம வாழ்ற ஆட்களை தான் பாக்குறோம். மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் கூட இன்றைக்கு மனிதனிடத்துல இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் கூட பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நான் வீடியோ பார்த்தேன், ஒரு ரேக்லா ரேஸ்ல வந்துங்க மாட்டு வண்டியில அந்த மாட்டை கட்டி பின்னாடி உட்காந்துட்டு அவங்க போறாங்க, பயங்கர வேகமா அந்த ரேக்லா ரேஸ்ல ஓட்டுவாங்க. அப்ப எந்த மாட்டு வண்டி ஜெயிக்குதோ அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. இதெல்லாம் பொங்கல் பண்டிகையில கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அப்ப அந்த ரேக்லாவில வந்து ஓட்டிக்கிட்டு போறான், பயங்கர வேகமா அந்த மாடு போகுது, ஒருத்த வண்டியில இருந்து தவறி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே பின்னாடி வர்ற அந்த மாடு அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, அந்த மனிதன் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை மெதிக்க கூடாதுன்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போகுது பாருங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா, அந்த மனிதன் விழுந்துட்டான், அந்த மனிதனை மெதிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த மாடு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகுது. அழகா அவனை கடந்து போயிடுது, அவனை மெதிக்கவே இல்லை. அந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை பாருங்களேன். ஏன் இதை நான் சொல்றேன், மனம் வளராததான் காரணம். ஒரு மிருகத்துக்கு கூட ஓரளவுக்கு மனசு வளர்ந்துருக்கும் போல் இருக்கு, ஆனா மனிதனுக்கு மனம் வளரவே இல்லைங்க. அதை நினைக்கும் போதுதான் நம்ம பரிதாபகரமான சூழலை பார்த்து இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டு இதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க வந்து இப்ப மனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னு நம்ம போன வகுப்புல பார்த்தப்போ, அந்த குளத்து நீர் போல மனசு இருக்கணும். குளத்து நீர் வந்து கலங்கள் இல்லாம தெளிந்து கண்ணாடி மாதிரி இருந்ததுன்னா அந்த குளத்துக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் எப்படி தெரியும்? அந்த குளத்துல தவறி விழுந்த மோதிரம் எப்படி எடுத்துடலாம்? எப்படி உள்ளால அந்த குளத்துல தவறு விட்ட மோதிரத்தை எடுக்க முடியுது? அந்த குளம் வந்து களங்கம் இல்லாம தெளிவா இருந்தா எடுக்க முடியும். அதுவே கலங்கிய குளத்துல நீங்க அந்த மோதிரத்தை போட்டுட்டு எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட் என்ன சொல்ல வருது, தெளிந்த மனம் இருந்தா நீங்க இந்த உலகத்தை தெளிவா பார்க்க முடியும், கலங்கிய மனம் இருந்தா இந்த உலகத்தை நீங்க களங்கமா பார்க்க முடியும். இப்ப நம்ம உலகத்தை களங்கமா பாக்குறதுக்கு காரணம் என்ன? களங்கிய மனம். அப்ப இந்த களங்கிய மனம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட மனமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த மனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடந்த வகுப்புல உங்களுக்கு தொட்டு காட்டினேன் இல்லையா. இப்ப மனம் அப்படிங்கிறது வந்து இப்ப இண்டிவிஜுவல் மைண்டு, நீங்க மட்டும்தான் முடிவு பண்றீங்க, நீங்க மட்டும் தான் தீர்மானித்து வாழ்றீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இங்க எல்லாருடைய மனமும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த மனம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கறத நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நவீன அறிவியல் இதை சொல்லி கொடுக்காது. ஏன் நவீன அறிவியல் சொல்லி கொடுக்காதுன்னா நவீன அறிவியலுக்கு அதை பத்தி தெரியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ன்றுவாங்க. அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா அது ஆள் மனம் அப்படிங்கிற அளவு தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா இங்க நம்முடைய சாஸ்திரம் ஆள் மனம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்லுதுன்னா ஈஸ்வரனுடைய மனசு, அங்கிருந்துதான் உங்களுக்கு கட்டளைகள் கிடைக்கும். அப்ப அந்த கட்டளைகள் படி இங்க நீங்க வாழ்றது, உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த தனி மனதுக்குள்ள புரிஞ்சிக்கிற சக்தி வந்துட்டா நீங்க புத்திசாலியா வாழ்றீங்கன்னு அர்த்தம். இல்ல அது எனக்கு புரியல, அப்படியே மனம் போன போக்குலயே போறேன் அப்படின்ட்டு நீங்க பாட்டு மற்றவர்கள் சொல்ற விஷயங்களை விவகாரங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை தேவைப்படுது, நிறைய பிறவிகள் தேவைப்படும், இன்னும் நிறைய கஷ்ட நஷ்டங்களை நீங்க அனுபவமாக்க வேண்டி இருக்கும். அதனால இங்க அந்த புரிதல் நம்ம கிட்ட மேலோங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குளத்து நீர் ஓமானம் வந்து நம்ம கடந்த பாடத்துல சொன்னோம். அப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அந்த குளத்து நீர் எப்படி தெளிந்திருக்கோ அது மாதிரி மனம் வந்து தெளிந்திருக்கணும் அப்படின்னா எண்ணங்களை வந்து கண்காணிக்கணும், அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி சொன்ன உடனே நீங்க என்ன முடிவு எடுத்துடணும், உடனே ஓ மனதை அடக்குறதுன்னா அப்படியே நான் தியானம் பண்ணி அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படின்னா அப்படி இல்லை. 24 மணி நேரமும் நீங்க தியானம் பண்ணக்கூடிய வழிமுறை ஒன்று இருக்கு. அது என்ன, நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிகழ்வுல பயணம் பண்ணீங்கன்னா 24 மணி நேரமும் நீங்க தியானம் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் உண்மையிலேயே மனதை நீங்க கையாளுவதற்கான கலை, அதுதான் மனதை அடக்குவதற்கான திறன். அங்கதான் மனம் வந்து உங்களுடைய அறிவின் கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்களை கடந்த முறை நான் சொல்லி கொடுத்தோம். இதை பத்தி பகவத்கீதை மற்ற உபநிஷதங்கள் எல்லாமே தெளிவா பேசும்போது நமக்கு ஓமானம் எல்லாம் எப்படி கொடுத்தது, இப்ப தேர்ப்பாகன் கடிவாளம் தேர் அப்படிங்கிற ஓமானத்துலலாம் நமக்கு புரிய வைக்க பார்ப்போம். மனம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை புரிய வைக்கும் போது இப்போ 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர் இருக்கு. அந்த 5 குதிரைகளும் 5 புலன்கள். அந்த 5 குதிரைகள்ல இருந்து 5 விதமான கடிவாளங்கள் வருது. ஏன்னா ஒவ்வொரு குதிரையும் கட்டுப்படுத்தணும்னா அந்த 5 குதிரைகளால் கட்டப்பட்ட கயிறு தான் நமக்கு கடிவாளம். அப்ப அந்த கடிவாளத்தை கையில வச்சிருக்கிறவன் யாரு, தேரோட்டி. அப்ப அந்த தேரோட்டி அந்த கடிவாளங்களை கட்டுப்படுத்தி சரியானபடி அந்த தேரை இயக்குனா அந்த குதிரைகள் வந்து அவனுடைய கட்டுப்பாட்டுல போகும். ஆமா அந்த கடிவாளத்தை பிடிக்காம அதை லூஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த 5 குதிரைகளும் அதன் போக்குல ஓடும். அப்ப அதன் போக்குல ஓடுனா என்ன ஆகும், தேர் கொடை சாஞ்சிடும். அப்ப தேரில் பயணம் செய்தவன் விபத்துக்கு உள்ளாயிடுவான். அப்ப தேருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதற்கு எது பிரச்சனை அப்படின்னு நீங்க வேதசாஸ்திரத்தினுடைய அடிப்படையில பார்த்தா புலன்களும் புலன்களை கட்டுப்படுத்துகின்ற விஷயம் தானே முக்கியம். அப்ப பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா அந்த 5 குதிரைகள் புலன்கள், அந்த 5 குதிரைகள் இருந்து வருகின்ற கடிவாளம் தான் மனசு. ஆனா அந்த மனசை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரு, புத்தி. அப்ப இங்க புலன்கள் மூலமா மனம் ஒரு விஷயத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர பார்க்கும். ஆனா உடனே அதை ஆக்டிவேட் பண்ணாம கட்டுப்படுத்துறது யாரு, புத்தி. அப்ப புத்தி இருந்தா மட்டும்தான் நீங்க அதனுடைய போக்குல புலன்கள் போக்குல மனசை போக விட முடியாது. புலன்களும் தாறுமாறா போக முடியாது, மனசும் தாறுமாறா போக முடியாது. குதிரைகளையும் குதிரைகளுடைய கடிவாளத்தையும் யார் கண்காணிக்கிறா, ஒரு தேரோட்டி கண்காணிப்பது போல இங்கு புலன்களையும் மனதையும் புத்தி கண்காணிக்கணும். அப்ப அந்த புத்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து உங்க வாழ்க்கைய சரியான இலக்கை நோக்கி செலுத்த முடியும். ஏன்னா இப்ப ஒரு தேரோட பயணம் பண்ணுவன் வந்து இலக்கை அடைவதற்காக தான் அந்த தேர்ல பயணம் பண்றான். போற வழியிலே கொடைசாஞ்சி எங்கேயோ அடிபட்டு கீழே விழுகிறதுக்கு எவனாவது தேர்ல போவானா, தேர்ல போறவன் நான் ஏறி உக்காந்துக்கிறேங்க என்னை கொண்டு போய் இலக்கை அடைவதற்கு முன்னாடி எங்கேயாவது கொடைசாச்சி விட்டுறன்னு சொல்லுவானா, நீட்டா கொண்டு போய் சேர்த்துப்பா, என்னை ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்துப்பா அப்படின்னு தான் தேர்ல ஏறி உக்காருவான். அப்ப அது மாதிரி நம்ம தேர்ல ஏறி உக்காந்து பயணம் பண்ணும்போது சரியான இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம கிட்ட தேரோட்டி சரியா இருக்கணும், தேரோட்டி தூங்கக்கூடாது, அப்புறம் அந்த கடிவாளம் வந்து தேரோட்டி கையில இருக்கணும், அந்த கடிவாளத்தில் கட்டப்பட்ட குதிரைகள் வந்து தேரோட்டியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இப்படி நாம முறையா அந்த தேரை செலுத்தும் போதுதான் தேரில் பயணம் செய்கின்றவன் வந்து அந்த இலக்கை அடைய முடியும், அந்த ஊர் போய் சேர முடியும். அது மாதிரி இங்க நம்மிடத்துல இருக்கின்ற அந்த அறிவு பிரகாசிக்க வேண்டுமானால் தூய அறிவாகிய இறைவன் பரமன் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறார், சித்தாகாசமா உள்ள இருக்கிறான். சித்த ஆகாசம்னா அறிவு ஆகாசமா நமக்குள்ள இருந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் உபயோகப்படுத்துகின்ற தேர் தான் இந்த உடம்பு, இறைவன் உபயோகப்படுத்துகின்ற தேர் தான் இந்த உடல். அப்ப இதுல தேரோட்டி யாரு, அதுதான் புத்தி. அப்ப இந்த தேரை இயக்குகின்ற அந்த கடிவாளம் யார்கிட்ட இருக்கு, மனம்ங்கிற விஷயத்துல புத்தி கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மேலும் இந்த தேரில இருக்கின்ற குதிரைகள் எது, நம்ம இடத்துல இருக்கின்ற 5 புலன்கள். அப்ப இங்க புலன்கள் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும். மனதினால் ஒரு விஷயத்தை புலன்கள் உள்வாங்குது அப்படின்னா, இப்ப கண்ணினால் நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன், அதுல கவரப்படுறேன், கவரப்பட்டு நான் அதுல ஈர்த்து அதுல போய் மாட்ட போறேன். அப்ப டக்குன்னு மனசு ஐ நல்லா இருக்க, இதை நம்ம வாங்கிடலாம் அல்லது இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ள இருந்து புத்தி சொல்லும், இப்ப இது தேவையா, இதை வாங்குறதுனால உனக்கு என்ன நல்லது வரப்போகுது, இதை வாங்காட்டி உனக்கு என்ன கெட்டதாயிடப்போகுது, இதனால ஏதாவது பயன்பாடு இருக்குமா, இது எவ்வளவு நாளுக்கு உனக்கு பயன்படும், இப்ப இந்த பயனை வந்து நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டு இதை முடிவெடுன்னு சொல்லி புத்தி நமக்கு ஒரு கட்டளையை பிறப்பிச்ச உடனே மனசை சிந்தனை பண்ணோம். ஆமா, சொன்ன மாதிரி நம்ம கண்ணில் பார்த்த உடனே டக்குன்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப நம்ம விசாரித்து பார்க்கும்போது நம்ம விவேகத்தினால இது இப்ப அவசியம் இல்லை, இதை வாங்கினா என்ன ரெண்டு நாள் யூஸ் பண்ணும், அவர் தூக்கி மூலையில போட்டு வைக்க போறோம், அப்ப இது முடங்கி கிடக்கிற ஒரு பொருளா தான் மாறப்போகுது. அப்ப இதுக்கு நம்ம பணத்தை விரயம் பண்ண வேண்டாம், இதுக்காக நம்ம காலத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆக இதை இப்போதையே அதை கடந்து போலாம் அப்படின்ட்டு நம்ம அதை கடந்து போக முடியும் இல்லையா. அப்ப இது எப்படி நம்மளால தீர்மானம் எடுக்கப்பட்டது, புத்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா நம்ம சரியா தீர்மானம் எடுக்க முடியும். ஆனா மனம் போன போக்குல போனா நீங்க சரியா தீர்மானம் எடுக்க முடியாது. அப்ப நீங்க அந்த புத்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள புலன்களையும் மனதையும் கையாளும் போது உங்களிடத்துல அதே புத்தி தான் பிரகாசிக்க போகுது. அது எதன் மூலமா பிரகாசிக்குது, அந்த அறிவின் மூலமா பிரகாசிக்க போகுது. உங்ககிட்ட இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த தூய அறிவு வெளிப்பட்டு விரிஞ்சி உங்களை யாருன்னு காட்டி கொடுக்கும், இந்த உலகத்தை காட்டி கொடுக்கும், இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ வைக்கும். அப்ப அந்த வாழ்க்கையானது உங்களுக்கு வாழ்கின்ற பொழுதே ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். அதுக்குதான் நீங்க பக்குவப்படணும், அதுக்குத்தான் மனதை புரிந்து கொள்ள வேண்டும், மனம் உயர் பரிமாண அறிவை அடைய வேண்டும். அது நீங்க பயணம் பண்ணுகின்ற பாதை சரியாக இருக்க வேண்டும். கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில பயணம் பண்ணக்கூடாது. தேரை ஓட்டுகின்ற பாதை சரியில்லைனாலும் தேர் கொடை சாஞ்சிடும். குதிரையும் நல்லா தான் இருக்குது, குதிரையினுடைய கடிவாளமும் நல்லா தான் கட்டப்பட்டிருக்கு, தேரோட்டியும் நல்லா தூங்காம விழிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறான். ஆனா போகின்ற பாதை பள்ளமேடு, சரியான ஒரு குழி கவனிக்கல, அந்த குழியில தேரை விட்டுங்க, தடாபுடன் ஆடி குதிரையும் ஸ்லிப் ஆகுது, தேர் சக்கரமும் மாட்டுக்குது, அப்படியே தேர் கொடை சாயுது, தேர்ல இருந்து கீழே விழுந்தோடனே பயங்கரமான அடி தேர்ல உட்காந்துருக்கிறவருக்கு. அப்ப இது யாருக்கு நடந்ததுங்க, நமக்கே தான் நடக்கும். அப்ப ஏன்னா நம்மிடத்துல புலன்களோ மனமோ புத்தியோ விழித்து கொண்டிருந்தாலோ பயணம் பண்ணுகின்ற பாதையை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் வாழ்க்கை மாறிவிடும். அப்ப நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும், நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. நம்ம நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, ஏன்னா நம்ம பாக்குறது பூரா தேவையில்லாத வேண்டாம் விஷயங்களை, பிரயோஜனமற்றத யூடியூப்ல போய் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா பாத்துட்டு இருப்போம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு பூடா விட்டுட்டு இருப்போம், அதை உண்மைன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்படிதான் நம்ம வந்து வெளி விவகாரங்கள்ல ஆர்வம் காட்டி காட்டி ஒண்ணுக்கு உதவாதவங்களுடைய விஷயத்தெல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டு அப்படியே பெரிய ஒரு அறிவு அறிஞர் பேசுற மாதிரி ஒரு சினிமா சப்ஜெக்ட்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருப்போம், அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். அவன் காசு பண்றதுக்கு உங்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த படத்துல அவன் கண்டதெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான், அந்த உளறலெல்லாம் நீங்க உண்மைன்னு படம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா அது யார் பொறுப்பு? நமக்கு அந்த அறிவு பத்தல, அந்த புத்தி விழிச்சிக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம மற்றவர்களை எப்படி குறை சொல்ல முடியும்? இப்ப நம்ம நடைமுறையில பாருங்களேன், இங்க பெரும்பாலான குற்றங்கள் நடப்பதற்கும் மனிதர்கள் மூடர்களாக மாறுவதற்கும் யார் காரணம்? நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, யார் காரணமா இருக்க முடியும்? இந்த சமுதாயத்தை சொல்லுவீங்களா, இல்ல சட்டத்திட்டங்களை சொல்லுவீங்களா, இல்ல அரசியல்வாதிகளை சொல்லுவீங்களா, இல்ல ஆன்மீகவாதிகளை சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்லக்கூடாது, நம்மை வளர்த்த தாய் தகப்பனை தான் சொல்லணும், வெளியாட்களை சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்முடைய தாய் தகப்பன் நம்ம சரியா வழிகாட்டி இருந்தாங்கன்னா நம்ம சரியா வந்திருப்போம். நம்முடைய தாய் தகப்பனே முட்டாள்களா இருந்துகிட்டு நம்மளை முட்டாள்கள் மாதிரி வாழ வச்சாங்கன்னா நம்ம முட்டாள்களா தான் வாழ்வோம். அப்ப இப்ப உங்களுடைய வாழ்க்கை முறை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வழி நடத்தியவர்கள் சரியாக வழி நடத்தல. நான் ஏதோ உங்க அப்பா அம்மாவை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு இதை பத்தி புரியாம உங்களை வழி நடத்திருக்காங்க. அப்ப நீங்களாவது மாறுங்க, வாழ்க்கையில நீங்களாவது மாறி நீங்க ஒரு நல்ல தகப்பனா நல்ல தாயா மாறி உங்களுடைய குழந்தைகளை சரியா வழி நடத்துங்க. அதைத்தான் நாங்க சொல்லித்தரோம். நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஏற்கனவே எங்க அப்பா அம்மாவுக்கு தான் இதை பத்தி தெரியல, புளிய மரத்துல பேய் இருக்குன்னு என்ன பயமுறுத்திட்டாங்க, நான் புளிய மரம் பக்கவே போல. அப்ப நான் பேய் அது இதுன்னு ஏதோ கண்ட விஷயங்கள் எல்லாம் நம்பிட்டேன். ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு உண்மை நம்பி நான் வாழ்க்கையில தடம் மாறி போயிட்டேன். அப்புறம் அவங்க என்ன கொண்டு போய் சேர்த்துல ஸ்கூல்ல படிச்சு அங்க வாதியார் எனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரு, நான் இப்படிதான் படிச்சுட்டேன். எப்படி எப்படியோ என்னுடைய வாழ்க்கை வீணா போச்சு. இப்ப நான் வாழ தெரியாம அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறேன், எதை செஞ்சாலும் எனக்கு வெற்றி இல்லை, அப்புறம் எதை எடுத்தாலும் எனக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வருது, என்னுடைய வாழ்க்கை முறையில சுபிச்சம் இல்ல, சோகமா இருக்கு அப்படின்னா யார் காரணம்? நம்மளை வழி நடத்துறவர்கள் சரியா வழி நடத்தல பரவாயில்ல, ஆனா அவங்க தவறா வழி காட்டிட்டாங்கன்னா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் வந்திருக்கல, புரிதல் வந்திருக்கல. அப்ப நீங்க இப்ப எது சரி எது தவறுன்னு பகுத்தறிவித்து பார்த்து இனிமேலாவது உங்க வாழ்க்கை முறையை நீங்க மாத்திக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்க சந்ததிகள் சிறப்பாக வாழ முடியும். இனிமேல் வருகின்ற உங்களுடைய குழந்தைகள், குழந்தைகளுடைய எதிர்கால குழந்தைகள், உங்க பேரன் பேத்திகள் எல்லோருமே நல்லா வாழ முடியும். அப்ப நாம மாறினா இந்த உலகம் மாறும். நாம மாறாம இந்த உலகத்தை எப்படி மாத்த முடியும்? அப்ப ஒரு தனி மனிதன் மாறும்போதுதான் சமுதாயம் மாற்றம் அடையுமே தவிர நேரடியாக சமுதாயத்தை போய் நீங்க மாற்றிவிட முடியாது. ஏன் எப்படி நீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் இப்ப நான் மணிக்கணக்கில் என்னதான் பேசினாலும் இப்ப கேட்டவங்கலாம் அப்படியே மாறிடுவாங்களானா? அப்படியெல்லாம் மாறிட்டா உலகம் எப்பவோ மாறி இருக்கும், சுபிட்சமா மாறி இருக்கும். ஏன்னா எவ்வளவோ மகான்கள் வந்தாங்க, எவ்வளவோ அறிவுரைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க, ஆனா கேட்டவெல்லாம் மாறிட்டானோன்னா மாறமாட்டான். அப்ப கேட்கிற ஒரு தனி மனிதன் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு முதலில் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள முயல வேண்டும். தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளும் போது மட்டும்தான் தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்பத்தாரை மாற்ற முடியும். அப்ப தன்னை சார்ந்த தன் குடும்பத்தாரை மாற்றும் போதுதான் தன்னை சார்ந்த மற்ற உறவுகளை மாற்ற முடியும். தன்னை சார்ந்த உறவுகளை மாற்றும் போதுதான் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஏன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம மூலமா நம்ம குழந்தைக்கு, நம்ம குழந்தைங்க மூலமா நம்ம பேரன் பேத்திக்கு, நம்ம பேரன் பேத்தி மூலமா அவங்களுடைய குழந்தைக்கு, அவங்க குழந்தைங்க மூலமா அவங்க பேரன் பேத்திக்கு. அப்ப இப்படியே இந்த டெவலப்மெண்ட் என்ன ஆகும்னா எதிர்காலத்துல நல்ல திறமையான அறிவாளிகளாக உத்தமர்களான குழந்தைகளை நம்ம உலகத்துல பார்க்கலாம். அப்படி நல்ல திறமைசாலிகளை பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிற குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் டாஸ்மாக்ல இருக்காங்க, எல்லாம் சினிமா தியேட்டர்ல இருக்கானுங்க, எல்லாரும் எங்கேயாவது அரசியல்வாதி மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க, எங்கெல்லாம் இலவசமா ஏதாவது கொடுப்பாங்கன்னு கையேந்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் யாருடைய குற்றம்? சமுதாய குற்றமா, அரசியல்வாதி குற்றமா, அதிகாரிகள் குற்றமான்னு கேட்டீங்கன்னா தாய் தகப்பன் குற்றம். ஏன்னா தாய் தகப்பன் காட்டி கொடுக்கல, சரியான வழியை காட்டி கொடுக்கல, அவங்களுக்கே வாழ தெரியல, குழந்தைகளை சரியா வாழ வைக்கல. இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைய எல்லாரையும் வாழ வைக்க முடியும். நானும் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும், சமுதாயத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும். அப்ப நாம் தனி மனிதன் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை அறிவுறுத்துவதற்காகத்தான் சாஸ்திரம் இவ்வளவு விரிவா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுவதன் நோக்கம் என்ன தெரியுமா? இங்க தனி மனம் தனித்துவமாக செயல்படாமல் ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக, காஸ்மிக் மைண்டா, யூனிவர்சல் மைண்டா அங்க ஆக்டிவேட் ஆச்சுன்னா இங்க எல்லாமே சுபிச்சமா இருக்கும். அப்ப இந்த உலகமே ஒரு சொர்க்கமா இருக்கும். அப்ப இங்க நீங்க எங்கேயுமே கலப்படம் இருக்காது, கள்ளத்தனம் இருக்காது, திருட்டு பிறட்டு இருக்காது. அந்த உலகத்துக்கு பேர் என்ன? சத்திய லோகம்னு பேரு. நமக்கு வந்து நான்கு யுகங்கள் இருக்குல்ல, சத்திய யுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம் அப்படின்ட்டு. அப்ப இங்க நம்ம கலியுகத்துல இருந்து திரேதாயுகம், துவாபர யுகம், சத்திய யுகம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலை, அந்த யுகம் சத்திய யுகம் அப்படின்னா அங்க சத்தியம் மட்டும்தான் இருக்கும், இறைவன் மட்டும்தான் இருப்பான், எல்லா இடத்துலயும் அமைதி, எல்லா இடத்துலயும் ஆனந்தம், எங்கும் மகிழ்ச்சி. அதுக்கு பேர் வந்து பாரடைஸ்ன்னு சொல்றோம், சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அங்க எந்த குறையும் இல்லை, எல்லாம் நிறைவா இருப்பாங்க, எல்லாருக்கும் மனசுல நிம்மதி, மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஒற்றுமை எல்லார் இடத்துலயும், ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கை. அது எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை தானே எல்லாரும் விரும்புறோம். நம்ம எல்லோருமே இறந்த பிறகாவது சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா அப்படின்னு ஏங்குறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படிக்காம ஏதோ புரளிகளை கிளப்பி விடுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கதான் ஒழுங்கா வாழலீங்க, செத்த பிறகாவது சொர்க்கத்துக்கு போகலான்னு பாக்குறேன், அங்க போனாவது நல்லா வாழலாம், இங்க என்னத்தை போய் நான் வாழ்றதுக்கு இருக்கு, இங்க வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறந்த பிறகு சொர்க்கத்துல போகலான்னு பாக்குறான். என்ன உத்தரவாதங்க? இறந்த பிறகு சொர்க்கம் போவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? உண்மையில சாஸ்திரம் அப்படி சொல்ல வரல. இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா சொர்க்கம் நரகம் என்பது இங்க பூமியிலேயே இருக்கு, நீ தேர்ந்தெடுக்கின்ற வாழ்க்கையில் இருக்கு அப்படிங்குது. நீ தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையில் இருக்கு. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த உலகத்தையே சொர்க்கமாக வாழலாம். நீ தேர்ந்தெடுக்கின்ற வாழ்க்கையை தவறாக தேர்ந்தெடுத்து விட்டா இந்த உலகத்திலேயே நரக வாழ்க்கை வாழலாம். அப்ப நாம நரக வாழ்க்கை வாழ்றதா சொர்க்க வாழ்க்கை வாழ்றதா, அது நம்ம இடத்திலேயே கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில்லுங்குது. வேற ஏதாவது ஜீவராசிக்கு இந்த ஃப்ரீ வில் கிடைக்குமா? ஒரு எருமைக்கோ ஒரு மாட்டுக்கோ ஒரு நாய்க்கோ நீங்க ஃப்ரீ வில் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அது மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. மிருகங்களையும் சுதந்திரமா வாழ முடியாது. அப்ப காட்டுல பாத்தீங்கன்னா இப்ப மான் இருக்கு, மற்ற மிருகங்கள் இருக்கு, அப்படின்னா சிங்கம் தான் அதுக்கு ராஜா. அப்ப அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதை மீறி மற்ற மிருகங்கள் செயல்பட முடியாது. சிங்கத்தை கண்டா எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். அப்ப அதுக்கு பய உணர்வு இருக்கு. அப்ப காட்டு மிருகங்கள்ல வந்து ஒரு கோரமான மிருகங்கள் இருக்கு, சாஃப்டான மிருகங்கள் இருக்கு. அப்ப சாஃப்டான மிருகங்கள் என்ன பண்ணுவோம்? கோரமான மிருகங்களை கண்டு பயந்துக்கும். ஐயோ இது பந்தா நம்ம கடிச்சிடும், நம்ம குதறிடும் அப்படின்னு பயந்துகிட்டு ஒளிஞ்சிக்கும். போய் அங்கங்க இடம் மாதிரி ஒரு பரிதவிப்புல வாழும். சரி, அது நகரத்துக்குள்ள வருதுன்னா நாம விட்டு வைப்போமா? நாம விட்டு வைக்க மாட்டோம். நாம் அதை எடுத்து கட்டி வச்சோ, அதை கொடுமைப்படுத்தியோ, அதை அடிமைப்படுத்தியோ அதை நாம அதை பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம். நம்முடைய தேவைக்காக மிருகங்களை வச்சிருக்கோம். அப்ப இங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா ஃப்ரீ வில் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அப்ப இந்த சுதந்திரத்தை நம்ம சரியா கையாள தெரியாம, நம்ம சுதந்திரம்னா என்னன்னு புரிஞ்சிக்காம, நாம ஏதோ இன்னொருத்தருடைய அடிமைப்பட்டு வாழ்வதை வந்து வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு ஏதேனும் ஒரு வகையில நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோங்கிறத நல்லா ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா மைண்டுங்கிற டாபிக் நான் பேசும்போது உங்க மனசு எங்கெல்லாம் போய் அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு, எங்கெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கு, எதுல எல்லாம் போய் சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ளேயே உணரும் போதுதான் உங்க வாழ்க்கை மாற்றம் அடையுமே தவிர, நான் உணரவே மாட்டேன் இவன் அப்படி வாழ்றான் நான் அப்படி வாழ்றேன், அவன் அப்படி போறான் நான் அப்படி போறேன், அவன் வந்து பாருங்க விஜய் பார்க்க போறான் நானும் விஜய் பார்க்க போறேன், அவன் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறான் நானும் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் வாழ்றது வாழ்க்கை ஆகாது. அப்படி வாழ்க்கை இல்லை. ஆனா அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் அஜ்ஞானம், அறியாமை. அப்ப இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கின்ற பண்டைய ரிஷிகள் சாஸ்திரத்துல சொல்ல வரும்போது இங்க அந்த மைண்ட் அப்படிங்கிறத ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட். இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒட்டுமொத்த இயக்கம் இருக்குங்க, அது எல்லாமே அந்த ஹிரண்ய கர்ப்பன் மூலமா இயங்கிட்டு இருக்கு. அந்த இரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறத சம்பூதியின் பேரு, சாஸ்திரத்துல வந்து சம்பூதியின் பேரு. அந்த அந்த சம்பூதி என்ன பண்ணுதுன்னா இங்க பல சம்ஸ்காரங்களை பண்ணுவதற்கு இந்த உலகத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கு. அப்படி உண்டு பண்ணி இந்த உலகத்தை பல வடிவங்களை படைச்சு அந்த பல வடிவங்களுக்குள்ள ஊடுருவி இந்த உலக விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க எல்லாமே அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள, அந்த இரண்ய கர்ப்பனுடைய நீதிக்குள்ள இந்த இயக்கம் இருக்கிறதுனால அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கிறத எந்த ஒரு மனிதன், தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவன் ஹிரண்ய கர்ப்பனாக மாறிவிடுவான், அவன் ஈஸ்வரனா மாறிவிடுவான். அவன் தான் காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட். அவனுடைய கட்டுப்பாட்டுல இந்த உலகம் வந்துடும். அப்படி வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க நினைப்பதெல்லாம் நடக்கும், நீங்க வேண்டாங்கிறதெல்லாம் தடுக்கும். அப்படி உங்களுடைய மனோபாவத்தை நீங்க மாத்தக்கூடிய தகுதி உங்களிடத்திலேயே இருக்கு. ஆனா அதை டியூன் பண்ண தெரியாததுனால நீங்க தடம் மாறி வேற வேற ஃப்ரீக்வன்சிக்குள்ள போய் போய் அதுல சிக்கி சின்ன பின்னமாகி அப்புறம் நீங்க திரும்பி வர வழி தெரியாம அங்கேயே சிக்கி இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த மனித வாழ்நாள் எவ்வளவுங்க? அதிகபட்சமா 100 ஆண்டுகள் தானே. அப்ப இந்த 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது சீக்கிரம் கடந்து போயிடும். அதாவது நமக்கு தெரியும் 100 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வயதை கடந்து பாருங்களேன். இப்ப நம்ம எத்தனை வயசுல வந்திருக்கிறோம், இப்ப நமக்கு என்ன வயசாச்சு, அப்படியே ரிட்டர்ன் திரும்பி பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, இப்பதான் படிச்ச மாதிரி இருக்கு, இப்பதான் உத்தியோகத்துக்கு போன மாதிரி இருக்கு, இப்பதான் ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கு. வாழ்க்கை முடிய போகுது. அப்ப என்னங்க செஞ்சேன், என்னங்க சாதிச்சேன்? அப்ப இந்த பூமியில நான் இது வரைக்கும் வந்து என்னுடைய பயன்பாடு எப்படிங்க இருந்தது அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுய அறிவை கொண்டு விசாரித்து பார்த்தா, விவேகத்தினால விழித்து கொண்டான்னா இனிமேலாவது வாழுகின்ற வாழ்க்கையை மாற்றி வாழலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? குறைந்த காலம். அப்ப இந்த குறைந்த காலத்துல நம்ம இனிமேல் இருக்கிற அந்த வாழ்நாளையாவது நிறைவா, திருப்தியா, பூரணமா, சந்தோஷமா, அமைதியா வாழலாம் இல்லையா? ஆனா அப்படி வாழணும் அப்படின்னா நீங்க அந்த காஸ்மிக் மைண்ட், அந்த யூனிவர்சல் மைண்டை தெரிஞ்சிக்காம வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அந்த யூனிவர்சல் மைண்டா நீங்க மாறினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் சாத்தியமாக்க முடியும். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உலகம் இருக்கும். உங்களுக்கு இந்த உலகத்தை சொர்க்கமா மாத்திக்க முடியும். உங்களுடைய மனம் சொர்க்க வாழ்க்கையை வாழும். மற்றவர்கள் பற்றி கவலை இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். அப்ப நீங்க வந்து எப்பயுமே அந்த ஹாப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ்ல இருப்பீங்க. மற்றவனால இருக்க முடியலங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது நமக்கே உரித்தான தனி உலகம். இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் நிறைய வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தம் மற்ற உபநிஷத்தங்கள் எல்லாம் எடுத்து கிளாஸ் எடுக்கும்போது அது உபமானம் எல்லாம் உதாரணம் எல்லாம் சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தருடைய மனம் சார்ந்த உலகம் தாங்க தனித்தனி உலகம் அப்படின்னு சொல்லும் போது சந்தேகம் கேட்கும் போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இப்ப குழந்தைகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அதுக்கு சின்ன பொம்மைகள்ல கட்ட பொம்மைகள்ல வச்சுக்கிட்டு அந்த மாட்டு வண்டி அந்த சின்ன சின்ன இட்லி பாத்திரம் சமையல் கலைக்கான பத்திரங்கள்லாம் பெண் குழந்தைங்க வச்சுட்டு இருக்கோம். ஆண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம்னா காரு பைக்கு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு மைண்ட் பாத்தீங்கன்னா அது எதை விரும்புதோ அந்த மாதிரி பொம்மையை லைக் பண்ணும் பாருங்க. பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு உண்டான தன்மையான அந்த இட்லி பாத்திரம் தோசைக்கல்லு கரண்டி இந்த மாதிரி விளையாட்டு சாமான் வச்சு விளையாடிட்டு உட்காந்துருக்கோம். அது எப்படி நம்ம டியூன் பண்றோம்னா அந்த மைண்ட் வந்து அப்படியே பழக்கப்படுத்துது. பெண்ணா நீ சமையலுக்கு படைக்கப்பட்டிருக்க, ஆனா நீ பைக் ஓட்டலாம் கார் ஓட்டலாம் அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம சின்ன வயசுலயே உண்டாக்கி கொடுத்துடுறோம். அப்ப அப்படியே மைண்ட் வந்து டெவலப் ஆகுது இல்லையா, அப்படியே நம்ம வாழ்க்கை. அப்ப அந்த பொம்மையை வச்சு விளையாடுற குழந்தைங்களை பாத்தீங்கன்னா அது ஒரு தனி உலகம் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இங்க பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, இந்த பேங்க்ல லோன் எடுத்திருக்கேன் கட்ட முடியல, நாளைக்கு வீட்டு பிரச்சனை, நாளைக்கு அந்த கடன்கார பிரச்சனை, அதெல்லாம் தெரியுமானா தெரியாது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இல்லாத அந்த குழந்தைகளுடைய உலகம் தனி உலகம், உங்களுடைய உலகம் தனி உலகம். உங்களுடைய உலகம் எப்படின்னா இங்க பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல நாளைக்கு அந்த பேமெண்ட் எப்படி கட்டுறது, நாளைக்கு அந்த பேங்க் லோன் எப்படி அடைக்கிறது, இந்த கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்றது, நாளைக்கு அந்த சேலரி நம்ம எப்படி ரிசீவ் பண்றது, இப்படியே சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு மனோபாவமோ அந்த மாதிரி ஒரு மனோபாவமோ வேற வேறையா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உலகம் தனித்தனி வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரே உலகத்துல தானே வாழ்றாங்க, இதே பூமியில் தானே வாழ்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப ஒரே உலகத்துல வாழ்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி அனுபவத்தை பெறணும் இல்ல? ஏன் ஒரே மாதிரி அனுபவத்தை நம்ம பெற முடியல? பெற முடியாததுக்கு காரணம் என்ன? நம்முடைய மனசே அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு வரல, எனக்கு இருக்கிற துக்கம் அவனுக்கு போல அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்ப இங்க நம்முடைய மனம் சார்ந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்க அதை மாற்றத்துக்கு உட்படுத்த முடியுமே தவிர, நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே நான் தயாரா இல்ல, ஆனா நான் வாழ தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க வாழ முடியும்? அப்படி வாழ முடியாது. அப்ப இரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அதீத உணர்வு மனம், அது ஒரு எல்லையற்ற மனம், அது ஒரு உலகளாவிய மனம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இதை நம்முடைய பண்டைய ரிஷிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாங்கிய தத்துவத்துல, சாங்கியம்னு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த சாங்கிய தத்துவத்தினுடைய குரு யாரு தெரியுமா? கபில ரிஷி, கபில மகரிஷி. கபிலர் தான் சாங்கியத்தினுடைய குரு, அவர் தான் அதை எழுதினார், சாங்கிய நூலை எழுதியவர், சாங்கிய தத்துவத்தை உலகத்துக்கு நிலைநாட்டியவர். 5000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய பண்டைய ரிஷி அவரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பேர் வந்து மகத் அப்படிங்கிறார். மகத் அப்படின்னா பிரபஞ்ச மனம், தட் இஸ் கால்டு காஸ்மிக் இன்டலெக்ட், யூனிவர்சல் மைண்ட். அப்போ அந்த உலகளாவிய மனம் அப்படிங்கறத மகத் அப்படிங்கிற ஒரு பேர்ல அழைக்கிறார். மகத் அப்படின்னா மகத்தானவன் அப்படின்னு அர்த்தம். மகத்தானவன்னா என்ன? மிகப்பெரியவன் அர்த்தம். அப்ப அந்த மனமானது அந்த மகத்தா வெளிப்படுது, வெளிப்பட்டு உங்களை இந்த பிரபஞ்சமாவே விரிஞ்சிருக்கு, எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? இப்போ இந்த பிரபஞ்சம் வந்துங்க பாருங்க, இந்த இடத்துல தான் தொடங்குதுங்க, சென்னையில இந்த பகுதியில தொடங்கி மும்பையில அந்த பகுதியில முடியுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்த யூனிவர்சல் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த யூனிவர்சல் அப்படிங்கிறது ஒரு விரிவு, அதை விட விரிவு இந்த ஆகாய விரிவு. அப்ப இங்க பாருங்க, யூனிவர்சலையே நாம இன்னும் முழுசா கண்டுபிடிக்க முடியல. யூனிவர்சலே வந்து கேலக்சியே வந்து ஒரு கேலக்சி இல்ல, 1000 கேலக்சி இருக்குன்னு சயின்ஸ் பேசிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இந்த எல்லையற்ற விரிவை, இந்த பிரபஞ்சத்தை இந்த சாஸ்திரம் எப்படி அழகா சொல்லுது, மகத்துன்னு சொல்லி கொடுக்குது, மகத். அப்ப அந்த மகத் அப்படிங்கிறது என்னன்னா, முதல் முதல்ல அந்த மகத் அப்படிங்கிற அந்த மகத்தான விஷயம் வந்து அவ்யக்தத்திலிருந்து வெளிப்பட்டதுங்கிறது. அவ்யக்தம் அப்படின்னா ஒரு விதை, ஒரு பீஜம், அங்க வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாத ஒரு அஜ்ஞானம். அதுக்கு நான் எப்படி உதாரணம் போன தடவை கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு விதை இருக்கு, ஆலமரத்தினுடைய விதை இருக்கு, அந்த ஆலமரத்தினுடைய விதை ரொம்ப சின்னது, ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆலமரமே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனா அது நமக்கு தெரியலங்கிறதுனால ஆலமரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இங்க எல்லையற்ற பிரபஞ்சம் வந்து அந்த மகத் தத்துவத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுனால பிரபஞ்சமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது வெளிப்படும் போது பிரபஞ்சமா தெரியும், ஒடுங்கும் போது அது மகத்தா மாறிடும். அது மாதிரி இங்க வெளிப்படும் போது பெரிய ஆலமரமா தெரியும், வெளிப்படாத போது அது விதையா இருக்கும். அப்ப சின்ன விதைக்குள்ள பெரிய ஆலமரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி ஏத்துக்க முடியுமோ, அது மாதிரி எல்லையற்ற பரமனிடத்துல இந்த மகத்தத்துவம் இருக்கு. அதை அவன் வெளிப்படுத்தும் போது இந்த உலகமா விரியும். அவன் வேண்டாங்க போது தனக்குள்ள ஒடுக்கிக்கும் போது மீண்டும் அது விதையாக மாறும். அதுக்கு பேர் தான் அவ்யக்தம் அப்படின்னு பேரு. சாஸ்திரங்கள் வந்து அது அவ்யக்தம் அப்படின்னு சொல்லும். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மாட்டு வண்டி இருக்கு. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி தான் அவமானமா சொல்லுவாங்க. இப்பதான் பஸ் அதெல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரங்கள் இருக்கும். ஒரு சக்கரம் வந்து குதிரை வண்டிலயோ மாட்டு வண்டிலயோ மாட்டணும் அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு இது இருப்போம், சக்கரத்துக்கு நடுவில் நாபி இருக்கும். அந்த நாபியில நிறைய கட்டைகளை சைட்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கட்டைகள் எல்லாம் போய் ஒரு பெரிய ரவுண்டை டச் பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த பெரிய ரவுண்டை டச் பண்ணிருக்க அந்த சைடு கட்டைகள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆரம் சொல்லுவோம், ஆரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க பாருங்க, அந்த பெரிய ரவுண்ட் எல்லாம் வந்து எதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குங்க, அந்த நாபியனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த பெரிய ரவுண்ட், பெரிய சக்கரம் வந்து சுத்தணும் அப்படின்னா அந்த சக்கரத்துல இருந்து வரக்கூடிய அத்தனை கட்டைகளும் வந்து ஒரு இடத்துல இணையும். அந்த ஒரு இடத்துல இணைகிறது தான் நாபி. அந்த நாபி தான் வந்து வண்டியில பூட்டப்பட்டிருக்கும். அப்ப இங்க வண்டி ஓடும் போது அந்த சக்கரத்தை தாங்கிறது எது, அந்த நாபி தான் தாங்கிக்கிட்டு அந்த வண்டியை சுத்த வைக்குது. அது மாதிரி இங்க நாபி தான் இறைவன் பரமாத்மா. அவரிடத்துல இருந்து வெளிப்பட்ட இந்த ஆரங்கள் தான் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்சல், இந்த கேலக்சி. அப்ப அதுலதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, இயக்கமா இயங்கிட்டு இருக்கு. இந்த இயக்கம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இதுதான் ஓமானம். புரிய வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஓமானங்களை நம்ம கையாள்றோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த இயக்கம் நடந்தா அது நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு யூகம் வரும் அல்ல. அந்த இயக்கம் நடக்கும்போது அந்த நாபியிலிருந்து வெளிப்பட்டு அந்த ஆரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த செயல் விளைவு என்ன பண்ணும், ஒரு ஓட்டத்தை உண்டு பண்ணும், ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், ஒரு எனர்ஜியை டெவலப் பண்ணும். அப்ப அந்த எனர்ஜி வெளிப்பட்டு விட்டாலே அங்க ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப அதை நடத்துறவன் யார், அது நான் அப்படின்னு நீ சொல்லாம அது நடக்கவே முடியாது இல்ல. அப்ப இங்க நான் அப்படிங்கிறது தாங்க முதல் எண்ணம். இந்த எண்ணம் உதிக்கிறதுனாலதான் மற்ற எல்லாமே உதிக்கும். இது ரமண மகரிஷி சொல்வாரு. அதாவது முதல் எண்ணம் வந்து நான் அப்படின்னு ஒண்ணு உதிச்சுட்டாதான் அப்புறம்தான் இந்த உலகமே விரியும். இப்ப நீங்க காலையில தூங்கி எழுந்திருக்கிறீங்க, அப்படி பெட்ல இருந்து எழுந்த உடனே அப்படி கண்ணை திறந்து பாக்குறீங்க, நான் விழிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நான் விழிச்சிட்டேன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு எல்லாம் வந்துடும். வீடு வந்துடும், வீட்டுல இருக்கிற பொருள்கள் வந்துடும், வீட்டுக்காரர் வந்துருவாரு, அல்லது வீட்டுக்காரர் அம்மா வந்துருவாங்க, குழந்தைங்க வந்துருவாங்க, அப்புறம் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் வந்துடும், நம்முடைய லைஃப் அப்படியே இன்றைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அப்ப இவ்வளவு நாம இன்றைக்கு ஆக்டிவேட் பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல நான் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட வெளிப்பட்டா மட்டும்தான் அடுத்த விஷயங்கள் நம்ம எதுவுமே செய்ய முடியும். ஆனா அது வெளிப்படாத நிலையில நீங்க எங்க இருந்தீங்க, அதுக்கு முன்னாடிங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அப்ப தூங்கும் போது நீங்க ஒடுங்கியல இருந்தீங்க, அந்த விதை மாதிரி ஒடுங்கி இருந்தீங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்கா இல்லையா, அவ்வளவு பெரிய ஆலமரம் வெளிப்படுமா படாதா எதுவுமே தெரியாம அந்த விதை கைக்குள்ள இருந்த மாதிரி இப்ப நீங்க அந்த மகத்துக்குள்ள ஒடுங்கி இருந்தீங்க. அதுதான் காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட். அதுக்குள்ள போய் நீங்க ஒடுங்கிட்டீங்கன்னா உலகம் தெரியாது, அவ்வளவுதான். நீங்க டீப் ஸ்லீப் போயிடுவீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எப்ப விழிச்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க நான் அப்படிங்கிற ஈகோ ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். அந்த ஈகோ தான் முதல் அகங்காரம், அதுதான் நான்ங்கிற ஈகோ. அந்த முதல் அகங்காரத்திலிருந்து வெளிப்பட்ட மூன்று விஷயங்களை தான் நம்ம சத்துவம், ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூன்று குணங்களாக பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கக்கூடிய மூன்று குணபேதங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சாந்தமான குணம், ஆர்ப்பாட்டமான குணம், அப்புறம் மந்தமான குணம். இது நம்ம இடத்துல எப்படி வெளிப்படும், மூன்று குண அடிப்படைகள்ல சத்து ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற மூன்று குணங்கள் அடிப்படையில இந்த உலகமானது இயக்கத்தில் இருக்கு. அப்ப இந்த இயக்கத்துல நீங்க உங்களிடம் இருந்து வெளிப்பட்டுகின்ற அகங்காரம் எதை சார்ந்து இருக்கு, மனதை சார்ந்து இருக்கு. ஏன்னா மனம் யாருடைய மனசு, யூனிவர்சல் மைண்ட். அது உங்க மூலமா வெளிப்பட ஆரம்பிக்குது, நான் அப்படின்னு வெளியே கிளம்புது. யூனிவர்சல் டைரக்டா தன்னை நான்னு வெளிப்படுத்திக்காது, அது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊடுருவி தன்னை வெளிப்படுத்தும். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊடுருவி வெளிப்படுத்தும் போது, இப்ப கமலா விழிச்சுக்கிட்ட உடனே நான் விழிச்சுக்கிட்டேன்பா, விமலா விழிச்சுக்கிட்ட உடனே நான் விழிச்சுக்கிட்டேன்பா, ராமசாமி விழிச்சுக்கிட்ட உடனே நான் விழிச்சுக்கிட்டேன் பாரு, குப்புசாமி விழிச்ச உடனே நான் விழிச்சுட்டேன் பாரு. அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நாம ரூபங்களுக்கு தகுந்த மாதிரி நான் விழிச்சுக்கிட்டேன், நான் இயங்குறேன், நான் செய்யறேன், இது என்னுடைய இது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் அப்படின்னு அவங்கவங்க ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிட்டு அதை நான் அபிமானம் பண்ணிட்டு என்னாலதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு சூழல்ல எனதுங்கிற அபிமானத்தையும் உண்டு பண்ணிக்குவாங்க. ஏன்னா நானுங்கிற அகங்காரமே வந்து மமகாரமா மாறும். மமகாரம்னா எனது, என்னுடையது அப்படிங்கிறது. நான் அப்படின்னா இப்ப என்னை தனித்துவமா நான் அடையாளப்படுத்துகிறது. அப்ப அந்த நிலையில இங்க அகங்காரம் வெளிப்படும் போது அது சாத்வீக அகங்காரமா மாறிச்சுன்னா, சாஃப்டா இந்த புரிதலோட நீங்க இந்த உலகத்துல அகங்காரத்தை செயல்படுத்தினீங்கன்னா நீங்க ஈஸ்வரனுங்க. நான் ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன், உங்களை எப்படி வாழ்றதுங்கிற வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஈஸ்வரனா வாழணும், இந்த யூனிவர்சல் மைண்டா நீங்க ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நீங்க சத்துவ குணத்துல செயல்படணும். ஏன்னா சத்துவ குணத்தினால நீங்க நானுங்கிற அகங்காரத்தை வெளிப்படுத்தினா தட் இஸ் கால்டு காஸ்மிக் இன்டெலக்ட், ஈஸ்வர மனம், யூனிவர்சல் மைண்ட், காஸ்மிக் மைண்ட். ஆனா நீங்க ரஜோ குணத்துல நான் அப்படின்னு வெளிப்பட்டீங்கன்னா கமலா வந்துருவா, விமலா வந்துருவா, ராமசாமி வந்துருவான், குப்புசாமி வந்துருவான். அப்ப என்ன நடக்கும்? அதுல பேதமைகள் வந்துடும். இது எனது, என்னுடையது, அவன் வேற, இவன் வேற, நான் வேற, அவன் வேற, அப்ப என்னுடைய சொத்து இது, அது உன்னுடைய சொத்து அப்படின்னு எல்லாத்திலையும் பிரிவினை வந்துடும். அந்த பிரிவினை, அந்த டுவாலிட்டி எதனால வெளிப்பட்டது? அந்த குணபேதம் தான் காரணம். ரஜோ குணத்துல நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு பூரா லைஃப் வந்து டுவாலிட்டி. நீங்க சத்துவ குணத்துல உங்களை வெளிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு லைஃப் பூரா ஒன்னஸ். அப்ப நீங்க ஒன்னஸ்ல இருக்கணுமா, டுவாலிட்டியில இருக்கணுமா அப்படிங்கிற புரிவில் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களிடத்துலயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் ஒன்னஸ் தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டதான் இருப்பீங்க. இப்ப நான் பாயிண்ட்க்கு வரேன். இது நிறைய பேர் தெரியறதே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, மைண்ட பத்தி படிக்காம நான் செய்யறேன் நான் செய்யறேன்ட்டு அந்த ரஜோ குணத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல இயங்குற இயக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா A to Z. ஒரு சாதாரண தாவரத்தை இருந்து எடுத்துக்கோங்க, தாவரத்துல இருந்து மனிதன் வரைக்கும் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு. 84 லட்சம் யோனிகள்ல பிறந்திருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே தன்னையே நான் என்று அபிமானித்துக் கொண்டு நான் 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 அப்படி இயங்கிட்டு இருக்கோம். ஒரு பூச்சி நான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு எருமை நான்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு மாடு நான்னு நினைச்சிட்டு இருக்கோம், மனுஷனும் நான் தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஏன் மனிதனும் நான்னு நினைக்கணும்? மனிதன் மாறுபடலாம்ல. மற்ற ஜீவராசிகளுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி இல்ல, மெச்சூரிட்டி இல்ல, பகுத்தறிவு இல்ல, படிப்பறிவு இல்ல. அப்ப அவைகள் மாறவே மாறாது, மாறுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஆனா மனிதனிடத்துலதான் மகத்தான புத்தி சக்தி இருக்கு. அந்த புத்தி சக்தி தான் நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப எது நல்லது எது கெட்டது அப்படின்னு புரிந்து கொண்டு வாழ்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்தில் வந்த மனிதன் இன்றைக்கு அப்படி வாழ்கிறானா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா இல்லையே, அப்படி வாழவில்லையே. அப்படி வாழாததுனால தானே இவ்வளவு அக்கிரமங்களும் அழிச்சாட்டியங்களும் சமுதாயத்துல நம்ம பாக்குறோம். அப்ப ஏன் மனித சமுதாயம் இப்படி கீழ் நோக்கி போகுது? என்ன காரணம்? இங்க நானுங்கிற ஈகோ எங்கிருந்து கிளம்பணும், அதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளணும் என்ற அடிப்படை அறிவை கற்றுக் கொடுக்கவில்லை என்றுதான் இங்க நம்ம சொல்ல வரோம். நம்ம சொல்ல வர்ற விஷயமே என்னன்னா, இது மாதிரி வேத சாஸ்திரங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டா நீங்க ஈஸ்வரன் நியதியில வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஈஸ்வரன் நியதியில வாழ்ந்தா இந்த உலகம் சுபிச்சம் ஆயிடும், சொர்க்கம் ஆயிடும். ஆனால் அப்படி சொர்க்கம் ஆயிட்டா சிலர் வாழ முடியாது, சிலரால் வாழ முடியாது. அந்த சிலரை நான் யாருன்னு சொல்லிட்டேன். அப்ப அவர்கள் வாழ்வதற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப இந்த பயன்பாட்டிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் விவேகத்தால் விழித்துக் கொள்ள வேண்டும். விவேகத்தினால வேற எப்படியும் நீங்க விழிச்சுக்கவே முடியாது. தலைகள்லாம் நின்றுக்கிட்டு நான் அறிவாளி ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் மூச்சு பயிற்சி புஷு புஷுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல இருங்க நான் சிவபெருமான டெய்லி காலையில போய் கோயிலுக்கு கும்பிட்டு வந்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல இருங்க நான் ஒரு டூர் போயிட்டு வரேன், 108 வைணவ தலங்களை சுத்தி பார்த்துட்டு வரேன், எல்லா பெருமாளையும் பார்த்துட்டு வந்துட்டேன், அப்படியே சுபிச்சம் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா பாக்குறமே 108 வைணவ தலங்களை சுத்திட்டு வீட்டுக்கு வந்த உடனே டென்ஷன் ஆயிடுவான், இவ்வளவு பணம் செலவாயிடுச்சு, இவ்வளவு பிரச்சனை, அப்புறம் அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு 1008 பிரச்சனை எழுப்பிக்கிட்டு திருப்பி ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை. அப்ப 108 வைணவ தலங்கள் போயிட்டு வந்த உடனே அவன் அப்படியே மனம் மாறி அப்படியே ஒரு தெய்வீக தன்மையை அடைஞ்சு அவன் தெய்வீக மனிதனா மாறி இருக்க வேண்டியதுதானே? ஏன் மாறல? அப்ப கோயில் கோயிலா சுத்திட்டா மனம் மாறிடுமா? மாறாது. அப்ப எங்க மாறும் மனசு? எந்த இடத்துல மனதை மாற்ற வேண்டும்? மனதிற்கான அறிவை புகட்டும் போது மட்டும்தான் மனம் மாறும். ஏன்னா மனம்ங்கிறது ஒரு பரிமாணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு அறிவு தாவரத்துல வெறும் தொடு உணர்வா இருக்கு, இரண்டறிவு புழுப்பூச்சிகள்ல சில விஷயங்கள் அறியுது, அப்புறம் அப்படியே ஊர்வன பரப்பன மிருகங்கள் அப்படின்னு மாறி மாறி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பகுத்தறிவு பரிமாணத்துல மேம்பட்டு வருது. ஆனாலும் மிருகத்தினால சுதந்திரமா வாழ முடியல, ஃப்ரீவில் இல்ல. ஆனா மனித உடல் கிடைச்சி மனித அறிவு விரிவாகும் போது பகுத்தறிவு பரிமாணம் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம இடத்துல ஃப்ரீவில் இருக்கு. அந்த ஃப்ரீவில் என்ன? நம்மை நாம் ஆராய்வதுதான், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு நம்ம எப்போ நமக்குள்ள நம்ம தேடி இதற்கான விடையை தெரிந்து கொள்கிறோமோ அதுதான் மனித பிறவியின் மகத்துவம், மனித பிறவியின் பெருமை, மகோன்னதம், அதுதான் மகத்தத்துவம். மகத்தத்துவத்தை நீங்க அறியாம நீங்க மனிதன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. ஏன்னா மனிதன் என்று சொல்கின்றவன் மகத்தத்துவத்தை தெரிந்திருக்கிறவன் மட்டும்தான் மனிதன். அப்ப மகத்தத்துவத்தை தெரியாதவனை மனிதன் என்று ஏன் சொல்ல முடியலன்னா, சொல்ல முடியாத மாதிரிதான் நடைமுறை இருக்கு. மகத்தத்துவத்தை தெரியாதவன் தானே அங்க அடிதடியில போய் சிக்கிறான், தியேட்டர்ல தலைமையில ஏறி போறான், தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல தலைமையில ஏறி போறான்னா அவன் மகத்தத்துவம் தெரிஞ்சவனா இருந்தா அப்படி தலைமையில ஏறி போவானா? எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் தலைமையில ஒருத்தன் தலைமையில ஒருத்தன் ஏறி உள்ள புந்து அந்த படத்தை அன்னைக்கே பாக்கணும்னு அடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருப்பான். இப்ப ஓரளவுக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா ஆன்லைன் டிக்கெட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். டெக்னாலஜி கொஞ்சம் வளர்ந்ததுனால சில விஷயங்களை நம்ம கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனாலும் அது கொஞ்சம் இப்போ நம்மள மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி கொஞ்சம் டீசெண்டா போய் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு வரோம், புரியாத இன்னுமே அந்த கவுண்டர்ல நின்றுட்டு தலைமையில ஏறிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இது மாதிரி நீங்க சினிமா தியேட்டர்ல பாருங்க, இந்த மாதிரி திரையரங்கு மட்டும் இல்ல உலகத்துல அரசியல்வாதிகளுடைய மேடைகள்ல பாருங்க, சினிமாக்காரங்களுடைய கூட்டத்தை பாருங்க, கிரிக்கெட் நடக்கிற இடத்துல கூட்டத்தை பாருங்க, எப்படி எல்லாம் மனிதர்கள் வந்து மூடர்களா முட்டாள்களா கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவு பரிமாணத்துல வளர்ந்ததற்கான அடையாளமே இல்லாம வாழ்றாங்க. அப்ப இந்த அடையாளமே ஏன் அவங்களுக்கு காட்டி கொடுக்கப்படலன்னா மகத்தத்துவம் தெரியாததுனாலதான். அப்ப நீங்க இப்ப மனம் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தனித்த மனம்ங்கிற அடையாளத்தை விட்டு விட்டு மகத்தான இறைவன் மனம் தான் இங்க இயங்கிட்டு இருக்கு, அது ஈஸ்வர மனம். அப்ப அந்த ஈஸ்வரனுடைய மனதுல இந்த உடலும் இந்த மணி மனமும் கருவியாக இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய மாத்தி வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் உங்களை ஆனந்த நிலைக்கும் அமைதி நிலைக்கும் தானாகவே கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா அதுதான் காஸ்மிக் மைண்ட், அதுதான் யூனிவர்சல் மைண்ட், அதுதான் சத்துவ குணம் மனசு. அப்ப சத்துவ குண அகங்காரமாக நீங்க வெளிப்பட்டால் மட்டும்தான் ஈஸ்வர வாழ்க்கையை வாழ முடியும். நீங்க ரஜோ குணம் தமோ குணத்துல போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா தமோ குணத்துல ஆவரணம் விட்சேபம் என்ற இரண்டு சக்திகள் என்ன பண்ணும்னா தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி என்ற இரண்டு சக்திகள் நம்ம இடத்துல வெளிப்பட்டு இந்த உலகத்தை இல்லாதது இருப்பது போல காட்டி நம்மை மனமயக்கத்துக்கு உண்டு பண்ணும். ஏன்னா இப்ப காணல் நீருக்கு அதான் உதாரணம், நான் அதை எல்லா பாடங்களையும் சொல்லிட்டு தான் இருப்பேன். தூரத்துல பார்த்த உடனே ஒரு நீர் ஓடை ஓடுற மாதிரி தெரியும், ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க நீர் ஓடை இல்லை. அப்ப என்ன நடந்தது? அது ஒரு காணல் நீர். அப்ப அந்த காணல் நீரை வந்து நீங்க விசாரித்து பார்த்ததுனால தெரிஞ்சுக்கிட்டீங்க அது உண்மையில அங்க நீர் ஓடை கிடையாது, அது அனல்னால அப்படி தெரியுது அப்படின்ட்டு. விசாரிக்கவில்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இடத்துல ஒரு ஓடை இருக்குங்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு நீங்க ஊர் வந்து சேர்ந்துருப்பீங்க. அப்படித்தானே நடக்க போகுது? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனா என்ன, அன்னைக்கு ஓடை ஓடிக்கிட்டு இருந்து நீங்க ஓடையை காணும்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப இது யார் குற்றம்? நம்முடைய குற்றம் தானே, நாம அதை விசாரிக்காம வந்தது நம்முடைய குற்றம் தானே. அது மாதிரி இங்க வாழ்க்கையில பெரும்பாலான குற்றங்களை நாம் இந்த மாதிரி விசாரிக்காம செய்து கொண்டிருக்கிறோம், அதை நம்ம சரி என்று அங்கீகரிக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மகத்தத்துவத்தோட இணைஞ்சு இந்த ஈஸ்வர மனமா மாறும்போது அங்க ஒரே அகங்காரம் தான் இருக்கும், அது ஈஸ்வர அகங்காரம். அப்ப அங்க என்ன ஆயிடுதுன்னா இந்த தனித்துவ மனமா இருக்கிற கமலா விமலா அல்லது ராமசாமி குப்புசாமி தன்னை இழந்து விடுகிறார்கள். அப்ப இங்க அவங்க இண்டிவிஜுவல் மைண்ட்ல இல்ல, அவங்க யூனிவர்சல் மைண்டா மாறிட்டாங்க. அப்ப இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப இந்த உடலும் மனசும் அந்த ஈஸ்வரனுடைய கருவியா மாறி இந்த உலகத்துல எப்பொழுதும் ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற வாழ்க்கைய அவர்கள் மட்டும் வாழ்வார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் மனம்தான் அந்த உயர் பரிமாண அறிவை எட்டி இருக்கு, அந்த ஈஸ்வர நிலையை அடைஞ்சிருக்கு, அந்த சத்துவ குணத்தை மேலோங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆனந்த வாழ்க்கையை வாழ முடியும், அதுதான் அமைதி வாழ்க்கையை வாழ முடியும். மற்ற மனம் ஒரு நாளும் அமைதி வாழ்க்கையை வாழ முடியாது, ஆனந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம ரஜோ குணத்திலயே எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம், அடையவே முடியாதுங்க. ரஜோ குணம் எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? அது ஜீவர்களுடைய குணம். ரஜோ குணம் என்பது ஜீவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த குணம் மனம். அங்க வந்து உங்களுக்கு இது நல்லது இது கெட்டது, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இது சரி இது தவறு அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களால் சூழப்பட்ட மனம், அங்க வந்து ஒரு நாளும் நீங்க அமைதியையும் ஆனந்தத்தையும் அடையவே முடியாது. அப்ப நீங்க ஒட்டுமொத்த ஈஸ்வர மனதுக்குள்ள வரும்போதுதான் இங்க விருப்பு வெறுப்பையும் நீங்க கடக்க முடியும். இது உயர்ந்தது இது தாழ்ந்தது, இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறு அப்படிங்கிற இருமைகள் இல்லா வாழ்க்கை, அது இறைவன் வாழ்க்கை, அது ஒன்னஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப அது தெரியாம நம்ம இங்க நம்ம இந்த உடம்ப நான் அபிமானம் பண்றதும், அப்புறம் நான் இந்த தனி மனசு அதனால நான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய மனதினால தான் நான் இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய அறிவினால் தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்றது வந்து உண்மையான வாழ்க்கையாக இருக்காது அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்து. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர மனதுக்கு வந்து சாஸ்திரம் என்ன பேர் வச்சிருக்கு தெரியுங்களா? அதுக்கு வந்து லிங்க சரீரம்னு பேர். லிங்க சரீரம் அப்படிங்கிறது சாஸ்திரம் மகத்தத்துவம் சாங்கிய தத்துவம் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. லிங்க சரீரம்னா என்னன்னா சூக்ஷம சரீரம்னு பேர். அந்த சூக்ஷம சரீரம் அப்படிங்கிறது என்னன்னா 20 தத்துவங்களை உள்ளடக்கியது, அல்லது 17 தத்துவங்களை உள்ளடக்கியது, அல்லது 24 தத்துவங்களை உள்ளடக்கியது. இப்படி ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அதாவது இப்ப சாங்கிய தத்துவம் வந்து ஒரு 17 தத்துவங்களை பேசும், வேதாந்த தத்துவம் வந்து ஒரு 20 தத்துவத்தை பேசும். ஆனா தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப தத்துவங்கள்லாம் என்ன, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, பஞ்ச புலன்களுடைய சேர்க்கை, இதெல்லாம் எப்படி உண்டாகுது, இதெல்லாம் நீங்க பாடம் படிக்காம நீங்க மைண்ட்ல வந்து மகத்தா மாற முடியாது. ஏன்னா மகத்தா மாறணும், சத்துவ குணம் உங்களுக்கு மேலோங்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆன்மீக பாதையில இது மாதிரி பாடத்துல அடி எடுத்து வச்சா மட்டும்தான் நீங்க வெற்றியாளனா வர முடியும், விவேகத்தோடு வாழ முடியும், இந்த வாழ்க்கையை வாழும்போது ஜீவன் முக்தனாக முடிக்க முடியும். இல்லைன்னா நீங்க இந்த ஜீவனை வந்து சும்மா விட்டுட வேண்டியதுதான், ஒரு பிரயோஜனம் படாது. நானும் வாழ்ந்தேன், நானும் போய் சேர்ந்தேன் அப்படின்னு 10/11 வாழ்ந்து போய் சேரலாம், ஆனா வாழ்க்கை சுபிச்சமா இருக்காது. அப்ப இங்க சூட்சம சரீரம்ங்கிறது 17 தத்துவங்களுடைய தொகுப்பு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த 17 தத்துவங்கள் என்ன அப்படின்னா கர்ம இந்திரியங்கள் 5, நம்ம கை காலு இந்த மாதிரி நம்ம செயல் உறுப்புகள் எல்லாமே 5 இருக்கு இல்லையா, அது ஞான இந்திரியங்கள் 5, நம்ம கண்ணு காது மூக்கு அப்படிங்கிற 5 இந்திரியங்கள், அப்புறம் பிராணன் 5, நம்ம இடத்துல 5 பிராணன்கள் இருக்கு, அப்புறம் மனம் மற்றும் புத்தி. இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்த சூட்சம சரீரம் தான் யாருடையது, ஈஸ்வர மனம். ஏன்னா காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட், அதுதான் லிங்க சரீரம்னு பேரு. அதுக்குதான் உண்மையான லிங்கம்னு பேரு. அது அந்த நிலையை தான் நாம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் வந்து அரு உருவம்னு பேரு. அதாவது உருவம் அருவம் அரு உருவம் அப்படின்னு சொன்னா, இப்ப உருவத்துல நீங்க ஒரு லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம், ஒரு சிவபெருமான வந்து லிங்கமா மாத்திக்கலாம், மாத்திக்கிட்டு பாருங்க இது இந்த லிங்கத்தான் நான் வழிபாடு பண்ற சிவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உருவத்துல வந்த சிவம். அதுவே நீங்க மனதை வந்து 17 தத்துவங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது அரு உருவமான சிவம். அப்ப நீங்க அதையும் கடந்து அந்த 17 தத்துவங்களையும் கடந்து தன்னையே தான் உணர்ந்துட்டீங்கன்னா அது அருவமாகிய சிவம், அதான் சிவம். அப்ப அந்த சிவத்தை அடையிறதுக்கு இதெல்லாம் ஒரு படிநிலைகள் தான். ஆனா நான் இந்த படிநிலையை தாண்டவே மாட்டேன், நான் இந்த அடிப்படை லிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு அங்கேயே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அந்த லிங்கத்தோடவே இருக்க வேண்டியதுதான். சூட்சம சரீரமும் தெரியாது, அதாவது அரு உருவமும் தெரியாது, அருவமும் தெரியாது, உருவத்திலேயே வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் அடுத்த ஒரு உருவம் வரும், அப்புறம் அடுத்த பிறவியில வந்து இதே மாதிரி இன்னொரு எங்கேயாவது கோவில் இருக்கா, சிவன் கோவில் இருக்கான்னு வேணா தேடி போகலாம், அங்க ஒரு லிங்கத்தை பார்த்து கட்டி பிடிச்சிக்கலாம். இவ்வளவுதான் நடக்கும், ஒரு மாற்றம் நடக்காது. அப்ப இங்க என்ன நான் உங்களை புரிஞ்சுக்க சொல்றேன் அப்படின்னா, ஆன்மீகத்துல ஆன்மீகத்தை பத்தி நான் பேச வேண்டியிருக்கு. ஆன்மீகத்துல சில ஏமாற்று பேரவர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து போகாதீங்க. உங்களை நீங்களே சுய விசாரம் பண்ணுவதற்கான பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பகுத்தறிவுல எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க உங்களுக்குள்ளேயே விசாரம் பண்ணி பாருங்க. அப்புறம் விசாரணை செய்யும் போது அதை சொல்பவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது பண்டைய ரிஷிகளுடைய வழிமுறையா இருந்தா எடுத்துக்குங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றான்னு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் பேசுறது வந்து மைண்ட் டாபிக்கா இருக்கறனால, இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பாருங்க இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு எல்லா சுபிச்சும் வந்துருச்சு, எல்லா சிறப்பும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். உடனே நீங்களும் மறுநாள் மூட்டை கட்டிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போறதுனால ஏதாவது சிறப்பு வரப்போதா? வராது. அதான் நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். ஏன்னா இப்ப திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வாழ்க்கையில வரும்னு ஒரு பாட்டு இருக்கு, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வருமாடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, உடனே அந்த பாட்டை கேட்பான். ஓ திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வந்துடும் வேற பாடுறாரு, அப்ப நாம வந்து நேரம் இன்னைக்கே கிளம்பி திருப்பதி போயிட்டு வந்துடும், நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி கூட்ட கூட்டமா திருப்பதி போறாங்கல்ல. இப்ப திருப்பதியில பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பண்ணி தான் நீங்க கடவுளை பார்க்கணும், 3 நாள் கூட வெயிட் பண்ணணும். 3 நாள் வெயிட் பண்ணி அந்த கவுண்டர்லயே உட்காந்து அங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே டாய்லெட் போயிட்டு அங்கேயே ஒரு 3 நாள் இருந்துட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா தரிசனம் கிடைக்கும். அப்ப 3 நாள் நீங்க அந்த கியூல வெயிட் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு நீங்க திருப்பதி போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு திருப்பம் வந்திருக்கும். இல்ல திருப்பம்னா நீங்க எதை திருப்பி பார்க்க பாக்குறீங்க? எல்லோருக்குமே திருப்பம்னா என்ன தேவைப்படுது? பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியம், ஒரு ஆனந்தம், இதுதானே திருப்பம் நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பம்னா அப்படியே எனக்கு கை கால் நொண்டி ஆயிடணுங்க, என்னோட வாழ்க்கையில வறுமை வந்துடணுங்க அப்படின்னு யாராவது திருப்பத்தை விரும்புவோமா? திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வருமடா அப்படின்னு ஒரு பாட்டை கேட்ட உடனே நமக்கு திருப்பம்ங்கும் போது நம்ம மைண்ட் என்ன நினைக்குது, நமக்கு எல்லாம் நல்லது வந்துடும் அப்படின்னு தான் நினைக்குது. தவிர நான் திருப்பதி போயிட்டு வந்தோன்னே நான் மொண்டி ஆயிடுவேன், திருப்பதி போயிட்டு வந்தோடனே நான் வறுமை ஆயிடுவேன் எவனாவது நினைப்பானானா எவனும் நினைக்க மாட்டோம். அப்ப இங்க மைண்டோடைய பிளே கவனிங்க, நான் மைண்டோடைய பிளே பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப மைண்டோடைய பிளே என்னன்னா, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வந்து விடும்னு நினைச்ச உடனே கூட்டம் அலம் போது திருப்பதியில, அப்ப அலம் போது திருப்பதியில தரிசனம் பண்ணிட்டு வந்தவன் எல்லாம் திருப்பத்தை அடைஞ்சிருக்கணும்ல. ஏன் திருப்பதி போயிட்டு வந்து மொண்டி ஆனா, ஏன் திருப்பதி போயிட்டு வந்து பிச்சை எடுத்தான், ஏன் திருப்பதி போயிட்டு வந்து பொருளாதாரத்துல நஷ்டமாச்சு, கேட்டு பாருங்க அவனை. திருப்பம் வந்துருச்சு, இந்த மாதிரி திருப்பம் வந்துருச்சு. அவன் இந்த மாதிரி திருப்பத்தை எதிர்பார்த்து அவன் திருப்பதிக்கு போல, அவன் என்ன எதிர்பார்த்து போனான், திருப்பதி போனா திருப்பம் வரும், வந்தா எனக்கு நிறைய பணம் வரும், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு திருப்பதிக்கு போயிருப்பான். ஆனா உண்மையில திருப்பம் வேற மாதிரி வந்தது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், திருப்பதி போறதுனால ஒரு திருப்பம் வராது. திருப்பம் என்பது நம்முடைய மனம் திரும்புவதனால் வருவது. நம்முடைய மனம் உள்ள திரும்பி நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகளை கண்டு கொண்டு அந்த அறியாமைகளை நீக்குவதனால் வருவதுதான் உண்மையான திருப்பம். அந்த திருப்பத்தை திருப்பிக்காம நீங்க இந்த திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுனால ஒரு திருப்பமும் வராது அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. ஏன்னா மைண்டை பேசிக்கிட்டு இருக்கேன், நான் மைண்டை பத்தி பேசும்போது சில விஷயங்கள் வந்து உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அது உங்களுடைய அஜ்ஞானத்தை தொட்டு காட்டுவதாக நீங்க உணரணும். அஜ்ஞானத்தை தொட்டு காட்டுவதாக நீங்க உணரும் போது மட்டும்தான் நீங்க அறிவாக பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா நீங்க மீண்டும் மீண்டும் அந்த அஜ்ஞான நிலையிலேயே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். இன்றைக்கு நீங்க அறிவா மாற முடியாது, அந்த தூய அறிவா பிரகாசிக்கவே முடியாது. ஏன்னா தூய அறிவு பிரகாசிக்கின்ற நிலை எங்க தெரியுமா, சத்துவ குணத்துல, ஈஸ்வர மனசுல. நீங்க தனி மனதில் இருந்துகிட்டு எனக்கு நான் அறிவு பிரகாசிக்க மாட்டேங்குது, நான் மாணிக்க வாசகர் மாதிரி ஆக முடியல, திருநாவுக்கரசர் மாதிரி மாற முடியல, ஆழ்வார்கள் மாதிரி மாற முடியல, அவரு பாருங்க 61 நாயன்மார்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அப்புறம் ஆழ்வார்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, அப்புறம் எத்தனையோ மகான்கள் தோன்றி இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது, நான் நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதானே செய்யறேன், நான் ஒரு கோயில் விடாம சுத்துறேன், அப்பவும் எனக்கு ஏன் மாற மாட்டேங்குது, ஏன் எப்படி மாறும், அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்களா, அவங்க வாழ்ற காலகட்டத்துல அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றாங்க, அது உங்களுக்கு நேரடி அனுபவமா கிடையாது. நீங்க புத்தக அறிவை வச்சு பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லோருமே புத்தகத்துல படிக்கிற கதைகளை வச்சு கற்பனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கை என்பது அனுபவத்துக்கு வரணும் இல்லையா, இறைவன் என்பதும் அனுபவத்துக்கு வரணும் இல்லையா. அப்ப அனுபவம் தான் இங்க வாழ்க்கை, அனுபவமே இறைவன் அப்படின்னு கண்ணதாசன் பாட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருப்பேன். மனையால் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பாருன இறைவன் பணித்தான், பிள்ளை பெறுவது யாதனை கேட்டேன் பெற்றுப்பாருன இறைவன் பணித்தான் கண்ணதாசனுடைய வரிகளை பாடிக்கிட்டு வரும்போது எல்லாமே நான் அனுபவித்துதான் உணர்வது என்றால் இறைவான் நீ ஏன் என கேட்டேன், அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசன் அந்த பாடல முடிப்பாருன்ட்டு நான் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டே இருப்பேன், இதை இப்பயும் நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னா இந்த வாழ்க்கையில இறைவன் என்பவன் நமக்கு ஒரு அனுபவமா வெளிப்படுறான். அந்த வெளிப்பாடு எங்க நடக்கணும் அப்படின்னா சத்துவ குணத்துல வெளிப்படணுங்க. நீங்க ரஜோகுண அனுபவங்களை வச்சுக்கிட்டு இறை அனுபவமா பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா இங்க ரஜோகுண அனுபவம் தமோ குண அனுபவம் எல்லாம் வந்து ஜீவர்களுக்கான கீழ்நிலை அனுபவங்கள். அதை வந்து ஜீவர்கள்னு ஏன் சொல்லுது சாஸ்திரம்னா, மனிதனை மட்டும் குறிப்பிட்டு சொல்றது இல்ல, மிருகங்களையும் ஜீவர்கள் தான் சொல்லும், பறவைகளையும் ஜீவர்கள் தான் சொல்லும், புழு பூச்சிகளையும் ஜீவர்கள் தான் சொல்லும். அப்ப நீங்க தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலையும் இருந்துகிட்டு தன்னை ஜீவன் நீங்க அபிமானிக்கிற வரைக்கும் உங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்காதுங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல மாறுபடணும், அந்த ஜீவத்துவம்ங்கிற விஷயத்தை கடந்து நான் அந்த பேருணர்வு தன்மையில் இருக்கிறேன், நான் அந்த பரமாத்மா அப்படிங்கிற நிலைக்கு நீங்க உங்களை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மைண்டு வந்து சத்துவ குணத்துக்கு வரும்போதுதான் அது அப்டேட் ஆகும். அப்ப இங்க அந்த மனம் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயம் வந்து ஹிரண்ய கர்ப்பனா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்து அது மகத் தத்துவம் என்று நமக்கு விளக்கி, அந்த மகத் என்பது மகத்தான இறைவனுடைய மனசு, அது காஸ்மிக் மைண்டு, யூனிவர்சல் மைண்டு. அந்த மைண்ட்ல நீங்க பிளே பண்ணீங்கன்னா இந்த உலகம் உங்கள் வசம், உங்களுடைய வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது அங்கத்தான் ஆக்டிவேட் ஆகும். மற்றபடி நீங்க ரஜோ குணத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு நான் இப்படி வாழ்ந்தா மாறிடுவேன் அப்படி வாழ்ந்தா மாறிடுவேன்னா மாறலாம், தற்காலிகமா மாறலாம். ஆனா அந்த வாழ்க்கையில வேற ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னா திருப்பி வேற மாதிரி போயிடும். ஏன்னா நம்ம நிறைய பேர் பாக்குறோமே, நிறைய பேர் மாறுவான், அவன் சொல்லுவான் நான் அப்படியே வறுமையில இருந்தேங்க, காசுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன், பாருங்க இந்த பிசினஸ் கிடைச்சது, நான் இதை பிடிச்சேன், அப்படியே பயங்கரமான பீக்கு போயிட்டேன், காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டேங்க, அப்படி எல்லாம் வாங்கி நான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தப்போ பாருங்க இந்த பிசினஸ் அந்த பிசினஸை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அப்படியே பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடி விழுந்துச்சுங்க, லாஸ் ஆயிட்டேன், அப்புறம் திருப்பி பழைய மாதிரியே வாழ்க்கை போயிடுச்சுங்க, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், இப்ப நான் கடன்காரனா உட்காந்துருக்கேன், 10 கோடி ரூபா கடன் இருக்கு அப்படின்னு புலம்புவான். ஆனா அவன் வந்து ஆரம்பத்துல 10 கோடி கடன் இல்லை, நல்லதான் வாழ்ந்துட்டு இருந்தான், அவனுக்கு வருமானம் 10 லட்சம், அதாவது பணக்காரனா வாழ முடியல, கார்ல போக முடியல, பங்களாவில் இருக்க முடியல. ஆனா அவன் எடுத்த முயற்சி அவட பங்களாவில கார்ல எல்லாம் வாழ வச்சு இன்னைக்கு 10 கோடிக்கு கடன்காரனா உட்கார வச்சிருக்கு. அப்ப இந்த மாற்றம் ஏன் நடந்தது? ரஜோகுணத்துல நடக்கும், ஆனா சத்துவகுணத்துல இப்படி நடக்காது. ஏன் சத்துவகுணத்துல நடக்காதுன்னா, சத்துவகுணத்துல ஆசைகள் கிடையாது, அங்க புரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா எனக்கு பின்னாடி என்ன வரும், இதை செய்யாமட்டா எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு அந்த தெளிந்த அறிவு இருக்கு பாருங்க, அது ஈஸ்வர அறிவு, அதான் காஸ்மிக் இன்டலெக்ட்னு சொல்றேன். இப்ப அந்த காஸ்மிக் இன்டலெக்ட்டுக்கு நம்ம எப்படி போறது, அது எப்படி நம்ம கரெக்டா இந்த பாதையில பயணம் பண்ணா நம்ம இறைத்தன்மையை அடையணும் அப்படிங்கிற இந்த மனம் டாபிக்ல இன்னும் பல மகத்தான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.